தென்றல் ஜனவரி 2011. நினைவலைகள். ஆங்கிலம் மூலம் சி கே கரியாலி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள். தமிழ் வடிவம் திருவைக்காவூர் கோபிச்சை அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். போப் 2 ஜான் பால். 1986 போப் ஜான் பால் இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் சென்னையும் இருந்தது. திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் பாரம்பரிய மிக்க நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி போப்பை வரவேற்க காத்திருந்தார். போப் வந்து இறங்கிய உடனேயே பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார். வேத பாராயண முழக்கங்களுக்கு பின் சித்ரா வரவேற்பு நடத்தி தொடங்கினார். என்னையும் அறியாமல் என் கைகளை குவித்து கண்களை மூடி வணங்கினேன். திடீரென என் உடம்பு முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போலவும் ஒரு மென்மையான உணர்ச்சி பரவியதாகவும் உணர்ந்தேன். நான் மெல்ல கண்களை திறந்த போது போப் ஆண்டவர் கருணையுடன் தனது ஒரு கரத்தை எனது கூப்பிய கரங்களின் மீது வைத்திருந்தார். இதை கண்டவுடன் நான் அவரது கரத்தை அழுத்தி பிடித்து கொண்டு காலத்தை மறந்து அசைவற்று நின்று கொண்டிருந்தேன். அவருடன் வந்திருந்த குருமார்களில் ஒருவர் ஒரு பரிசு பொருளை என் உள்ளங்கையில் வைத்தார். அது ஒரு சிறிய ஜபமாலை. சித்ராவின் கையிலும் ஒரு ஜபமாலை. நாங்கள் மிக ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தோம். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டம் மகிமை பொருந்தியது. திருக்குரான், பகவத்கீதை ஆகியவற்றிலிருந்து சுலோகங்கள் படிக்கப்பட்டன. குருநானக்கின் பாடல் வரிகள் ஓதப்பட்டன. போப் மனித குலத்தின் பொதுநலனுக்காகவும் இந்தியாவின் வளமான ஆன்மீக பாரம்பரியம் பற்றியும் பேசினார். கூட்டத்திற்கு பிறகு அனைவரும் கலந்து உரையாடினர். சிலர் விழுந்து வணங்கினர், சிலர் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். அவரது கரங்களையும் கணையாழியையும் நாங்கள் முத்தமிட்ட போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அன்று ராஜாஜி ஹாலில் நடந்ததை என்றென்றும் சிந்தனையில் வைத்து போற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். அவர் அளித்த ஜபமாலை பல ஆண்டுகள் என் கைப்பையில் இருந்தது. என் மகன் 10 தேர்வு எழுதும் போது அந்த ஜபமாலையை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டான். அது துண்டு துண்டாக உழையும் வரை அதை அவன் தன் கழுத்திலிருந்து அகற்றவில்லை. அத்தனை துண்டுகளையும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஜெபமாலியின் துண்டுகளை நான் பார்க்கும் போதெல்லாம் போப் ஜான் பாலுடன் நடந்த புனிதமான சந்திப்பு என் கண்முன்னர் நிழலாடும். சோப்போரோவின் பனித்திருவிழா. சோப்போரோ ஜப்பானில் உள்ள முக்கியமான நகரங்களில் ஒன்று. இது வளரும் தொழில் நகரம். இங்கு ஆண்டுதோறும் பனித்திருவிழா நடைபெறுகிறது. சோப்போரோ மக்கள் நன்கு படித்தவர்கள், நாகரிகமானவர்கள், மத சார்பு அற்றவர்கள். அங்கு பழைய ஜப்பானிய கலாச்சாரம், ஆடை அணிகள், நாடக அரங்கம், தட்பவெட்ப சூழ்நிலை இவைகளை காண முடியாது. மிகவும் குளிரான இடம். ஆண்டில் பெரும்பகுதி பனியால் மூடப்பட்டிருக்கும். பல மாதங்கள் சாலையின் இருபுறங்களிலும் பொது இடங்களிலும் பனிப்பொழிவு குவிந்து கிடக்கும். கலைஞர்கள் பனியில் மனித உருவம் செய்து விளையாடுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா வயதினரும் இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். பள்ளிச்சிறாருக்கென்று ஒரு பிரிவு இருக்கிறது. அதில் சில வேடிக்கை பிரிவுகளையும் தேவதை கதைகளையும் வருகிறவர்களையும் வடிவமைக்கிறார்கள். பெரிய சிற்பங்கள் செய்வதற்கும் இன்னொரு பிரிவு இருக்கிறது. ஜப்பானிய சக்கரவர்த்தியின் கோடைக்கால அரண்மனை, ரஷ்யாவில் உள்ள கிரெம்ளின், தாஜ்மஹால் மாதிரியிலான பெரிய கட்டிடங்கள் பனிக்கட்டியில் செதுக்கப்படுகின்றன. 1995 சோப்போரா சிற்பிகளால் மறுவடிவம் அமைக்கப்பட்ட ஹங்கேரியின் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு திருவிழா நடைபெறும் பிரதான இடத்தில் சிறப்பான இடம் வழங்கப்பட்டது. 2 முன்பு சோப்போரோவில் 6 கட்டட அளவில் தாஜ்மஹால் படிமமாக திருவிழாவில் ஆண்டுதோறும் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இது இந்தியாவை பற்றி பெரும் விழிப்பு உணர்வை உண்டாக்கியது. வேறொரு காரணத்தாலும் சோப்போரோவில் தாஜ்மஹால் பிரபலமாகி இருந்தது. அங்கே தாஜ்மஹால் என்ற பெயரில் 6 உணவகங்கள் இருந்தன. இவற்றின் உரிமையாளர் திலீப் மன்சுகானி சிறந்த இந்திய உணவு வகைகளை ஜப்பானியர்களின் ருசிக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வழங்குவதில் இந்த உணவகங்கள் பிரபலம். இந்த உணவகங்களில் ஒன்றில் உணவருந்தும் கண்ணாடி மேஜையில் மசாலா, மனமூட்டும் பொருட்கள், மூலிகைகள் போன்றவை வாடிக்கையாளர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் இது சமையலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சிந்தி வம்சாவளியைச் சேர்ந்த திலீப் மன்சுகானி டேனியல் என்று அறியப்படுகிறார். 2 முன்பு சோப்போரோ வந்தவர். ஒரு ஜெர்மானிய பெண்ணை மனம் செய்து கொண்டுள்ளார். ஆளுநர் முதல் தொழிலாளி வரை அவருக்கு வாடிக்கையாளர்கள். அவருடைய உணவகம் பெண்கள் குழந்தைகள் மத்தியில் பெரிதும் பிரபலம். அங்கே குழந்தைகளுக்கென பிரத்யேக உணவு வகைகள் உண்டு. அவை மிக குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. வரும் குழந்தைகளுக்கு இந்தியாவில் தயாரான சிறிய துணி பொம்மை வழங்கப்படுகிறது. இந்த உணவகங்கள் இந்திய கைவினைப் பொருட்கள், நகைகள், கம்பளி துண்டு பொம்மைகள், மரத்தில் செதுக்கப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்கிறது. சோப்போரோவில் நான் ரஜா என்பவரை சந்தித்தேன். இவர் தாஜ்மஹால் உணவக குழுமத்தின் நிர்வாக இயக்குனர். இந்தியாவின் கடைசி முகலாய சக்கரவர்த்தியான பகதூர் ஷா ஜாஃபர் வம்சாவளியில் வந்தவர். 1857 சிப்பாய் கழகத்துக்கு பின் இனி வரும் காலத்தில் இத்தகைய கலவரம் நடக்கக்கூடாது என்பதற்காக பிரிட்டிஷார் கடைசி முகலாய சக்கரவர்த்தியின் குடும்பத்து ஆண் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் ஈவு இரக்கமின்றி கொன்றுவிட்டனர். அவருடைய பேத்தியில் ஒருவர் ஆக்ராவில் உள்ள தாய்மாமன் வீட்டுக்கு போனவர் அங்கேயே தங்கிவிட்டார். படுகொலை செய்தி வெளியானதும் அவரது உறவினர்களால் மறைவிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் வரையில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு தெரியாமல் பொய்யான பெயர் அடையாளங்களுடன் மறைந்து வாழ்ந்தார். அவர்தான் ரஜாவின் கொள்ளுப்பாட்டி. 1957 சிப்பாய் கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போதுதான் பகதூர்ஷா ஜாஃபரின் சந்ததியினர் இருவர் உயிருடன் இருப்பது வெளியே தெரிந்தது. அவரது கொள்ளுப்பேரன்களில் ஒருவரும் பேத்தியும் கண்டுபிடிக்கப்பட்டனர். அண்ணன் தங்கை இருவரும் 60 வயதை கடந்தவர்கள். 1957 ஆகஸ்டில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி தர்மயுகம் பத்திரிகைகளில் புகைப்படங்களுடன் இவர்களுடைய கதை பிரசுரமானது. கடைசி முகலாய சக்கரவர்த்தியும் அவரது மனைவியும் அணிந்திருந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு இருவரும் தோற்றம் அளித்தனர். அண்ணன் திருமணம் ஆகாமலேயே இருந்துவிட்டார். அவரது சகோதரி விதவை. அவருக்கு 2 பெண்கள். அவர்களில் ஒருவர் பெண்கள் பள்ளியில் ஆசிரியை, இன்னொருவர் டெல்லி பல்கலைக்கழக நூலக விஞ்ஞான மாணவி. ரஜாவின் தாய் அவர்களுடைய அத்தையின் மகள். பிரிவினைக்கு பிறகு இந்த குடும்பத்தின் கிளை பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது. பாகிஸ்தானிலிருந்து ரஜா ஜப்பான் சென்று விட்டார். தாஜ்மஹாலை கட்டியவர்கள் ரஜாவின் மூதாதையர்கள். இப்போது அவர் தாஜ்மஹால் உணவக குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக இருப்பது மிகவும் பொருத்தம். அவர் ஜப்பானிய பெண்ணை மணந்து கொண்டு ஜப்பானிய கலாச்சாரத்தை தழுவி கொண்டு விட்டார். சோப்போரோ மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறார். ரஜா எங்களை பாரம்பரியமிக்க ஷின்டோ ஆலயத்துக்கு அழைத்து சென்று அங்குள்ள தலைமை குருவுக்கு எங்களை அறிமுகம் செய்து வைத்தார். தலைமை குரு தனிப்பட்ட பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்தார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ரஜாவும் மன்சுகானியும் எங்களுடன் இருந்ததனால் எங்கள் பயணம் ரசிக்கத்தக்கதாக பயனுள்ளதாக அமைந்தது. இவர்கள் பனிச்சிற்பிகளுக்கும் போட்டியில் பங்கெடுத்தவர்களுக்கும் கோழி இறைச்சியும் வாட்டிய ரொட்டியும் பரிமாறினர். மேலும் ரஜ்மா காரமான கறிகளும் பரிமாறப்பட்டன. இந்திய உணவு வகைகள் எப்படி இருக்கும் என்பதை இவை கோடி காட்டியதுடன் நாவில் நீர் ஊறும்படியாகவும் இருந்தன. எல்லோரையும் கவர்ந்த கணேசர் பனிச்சிற்பம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சோப்போரோ பனித்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பெரும் திருவிழா ஒரு கடினமான குளிர் சூழ்நிலை மனிதர்களின் படைப்பாக்க சக்தி எப்படி நல்ல வாய்ப்பாக மாற்றுகிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. குளிர்காலத்தை பற்றி புலம்பிக் கொண்டு முடங்கி கிடக்காமல் சோப்போரோ மக்கள் குளிரையும் பனிக்கட்டியையும் கொண்டாடுகிறார்கள். வெளியே வந்து இயற்கை அன்னையை சந்திக்கிறார்கள். கலைப்படைப்பிற்கு ஒரு சாதனமாக பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக இங்கே சர்வதேச ரீதியில் பனிக்கட்டி சிலை போட்டி நடந்து வருகிறது. இந்திய அரசின் சுற்றுலாத்துறையின் பிராந்திய பொது இயக்குநராக டோக்கியோவில் பணியாற்றி வந்த திருமதி டாக்டர் பூர்ணிமா சாஸ்திரியின் முன் முயற்சியினால் தமிழ்நாடு கலை கலாச்சாரத்துறையின் ஆணையராக இருந்த எனக்கு இந்த திருவிழாவில் பங்கு கொள்ள சிற்பிகளையும் பரதநாட்டிய கலைஞர்களையும் அனுப்பி வைக்கும்படி அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. எங்கள் துறையின் பட்ஜெட்டில் பணம் இல்லை. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்டர் பூர்ணிமா சாஸ்திரி தனது ஹோட்டல் அறையில் எனக்கு தங்கிக் கொள்ள இடம் அளித்தார். டோக்கியோவுக்கு எங்களை இலவசமாக அழைத்துச் செல்லும்படி ஏர் இந்தியா நிறுவனத்தை கேட்டுக்கொண்டேன். குழுவினரை டோக்கியோவிலிருந்து சோப்போரோவுக்கு விமானத்தில் அழைத்துச் செல்ல அந்த 1 லட்சம் ரூபாயை நான் பயன்படுத்தி கொண்டேன். அங்கே இந்தியாவின் சார்பாக எந்த பனிச்சிற்பத்தை செய்வது என்பதையும் முடிவு செய்ய வேண்டி இருந்தது. மிகவும் யோசித்து கணேசரை வைத்துக் கொள்ள முடிவு செய்தேன். யானை முகக் கடவுள் இந்திய தெய்வங்களின் திருக்கூட்டத்தில் மிகவும் வசீகரமானவர். குழந்தைகளுக்கு அவரை மிகவும் பிடிக்கும். மங்களகரமான சுபம் தரும் கடவுள் எந்த புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன் இந்துக்கள் கணேசனின் ஆசையை கூறுகின்றனர். ஆகவே அதையே சின்னமாக தேர்ந்தெடுத்தேன். மகாபீபரம் கோவில் சிற்ப கட்டடக்கலை பள்ளியிலிருந்து ராஜேந்திரன், சபாபதி என்ற 2 சிற்பிகளையும் 2 அழகிய நாட்டிய பெண்களையும் தேர்ந்தெடுத்தேன். அவர்களில் ஒருவர் ஸ்ரீ கலா பரத். ஷெரட்டன் ஹோட்டல் குழுவிலிருந்து 2 இளம் சமையல்காரர்களையும் பனிக்கட்டி சிற்பிகளையும் சேர்த்து கொண்டதன் மூலம் எங்கள் குழு வலுவடைந்தது. குளிர் இருபது டிகிரிக்கும் கீழாக இருந்த போதிலும் கணேசரை சுற்றி பெண்கள் நடனமாடியதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றனர். இந்த நிகழ்வுகள் படம் எடுக்கப்பட்டு பிபிசி, சிஎன்என் மற்றும் பல சர்வதேச தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகியது. கணேசர் சிற்பம் கம்பீரமாக அற்புதமாக இருந்தது. ஆனால் அது போட்டிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அளவை விட உயரமாக இருந்ததால் பரிசு கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் அது பெரும்பாலோரின் பாராட்டுதலை பெற்று யானை முகக் கடவுள் சோப்போரோ வருகிறார் என்று பத்திரிகைகள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட போது ஜப்பானிய மக்கள் வசீகரிக்கப்பட்டனர். வருகை தந்தவர்களாலும் பத்திரிகை நிருபர்களாலும் பேட்டி காணப்பட்டோம். இந்த அரிய வாய்ப்பை இந்தியாவின் கலாச்சாரத்தை மேம்படுத்த பயன்படுத்தி கொண்டோம். அடுத்த ஆண்டு நான் கலை கலாச்சாரத்துறையில் ஆணையராக இல்லாத போதிலும் பூர்ணிமா சாஸ்திரி சோபோரோ விழாவில் பங்கெடுக்க மீண்டும் அழைப்பு விடுத்தார். இம்முறை அவர்கள் படைத்த சரஸ்வதி தேவியின் பனிச்சிலை 2வது பரிசை பெற்றது. இதிலிருந்து இந்தியா தொடர்ந்து அவ்விழாவில் பங்கு பெறுவது வழக்கமாகிவிட்டது. ஆங்கிலம் மூலம் சி கே கரியாலி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள். தமிழ் வடிவம் திருவைக்காவூர் கோப்பிச்சை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.